செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதலில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக வருவது திருக்குறளும் அதன் விளக்கமும். அரண் அதிகாரத்திலிருந்து முதல் குறள், ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அச்சிறந்த போற்றுபவர்க்கும் பொருள். இதனுடைய விளக்கம் என்னென்னா, வலிமையோடு பகைவர் மேல் படையெடுத்து செல்பவருக்கு கோட்டையானது சிறந்த பொருளாக பயன்படும் உறுப்பாகும். பகைவருக்கு அஞ்சி தம்மை பாதுகாத்து கொள்ள புகலிடம் புகுவருக்கும் அது சிறந்த உறுப்பாகவே பயன்படுவதாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். நீர் நிறைந்த ஆழமான அகழியும் வெட்ட வெளியான பரந்த நிலப்பரப்பும் உயர்ந்து அகன்ற மலையும் குளிர்ந்த அழகிய நிழல் தரும் அடர்ந்த காடும் ஆகிய இந்நான்கினையும் உடையதே சிறந்த அரணாகும் என்கின்றார் திருவள்ளுவர்.
காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம்.
திரைப்பட பின்னணி பாடகர் ஐயா திரு பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய 96வது பிறந்தநாள் நாளை கொண்டாடப்பட உள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் அவர் பாடிய சில பாடல்களை நாம் கேட்டு மகிழலாம். கடந்த வாரம் செப்டம்பர் 15 அன்று தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து அதன் பொதுச் செயலாளராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாளும், மற்றும் செப்டம்பர் 17 அன்று தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்தநாளும் கொண்டாடப்பட்டது. தந்தை பெரியார் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்டு அவருடைய தலைமகனான அண்ணா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் சில காலங்களுக்கு பிறகு கருத்து வேறுபாட்டினால் அண்ணா புதிய கழகம் ஒன்றினை தோற்றுவித்தார். அது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றி 75 ஆண்டுகள் ஆனது செப்டம்பர் 16 எனவே இந்த 3 நாட்களையும் சேர்த்து அவர்கள் முப்பெரும் விழாவாக கொண்டாடுகிறார்கள். அண்ணா அவர்கள் தோற்றுவித்து புதிய கழகம் தோற்றுவித்தாலும் அதற்கு தலைவராக தந்தை பெரியார் தான் இருக்கிறார் என்று அவர் சாகும் வரை அந்த கழகத்திற்கு அவர் பொதுச் செயலாளராகத்தான் இருந்தாரே தவிர தலைவராக இல்லை. அண்ணா அவர்கள் திகாவிலிருந்து திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திமுக பிரிந்தபோது அந்த பகை உணர்வு மிகவும் கடுமையாக இருந்தது. பெரியார் ரொம்ப மிகுந்த கோபத்துடன் இருந்தார். விடுதலை நாளேட்டில் அது வெளிப்பட்டது. திமுகவின் நிர்வாகிகளும் பதிலுக்கு பதில் நின்றார்கள். அண்ணா நிதானமாக செயல்பட்டார். சகோதர பகை குருஷேத்திரமாகி இன எதிரிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை ராபின்சன் பூங்கா பொதுக்கூட்டத்திலிருந்து அவர் அறிவுறுத்தியிருந்தார். அதில் அவர் கவனமாகவும் இருந்தார். 1949 திமுக தொடங்கப்பட்ட நிலையில் 50 நடந்த ஒரு வழக்கில் தீர்ப்பும் சிறை தண்டனையும் பெரியார் அண்ணா ஒரு பழைய பந்தத்தை வெளிப்படுத்தி இயக்குநருக்கு அதை உணர்த்தியது. அதை அண்ணாவே எழுதுகிறார் அவருடைய வரிகளில். திருச்சியில் எனக்கு கிடைத்த வாய்ப்பு எப்படிப்பட்டது தெரியுமா தம்பி? பெரியாரும் அதே நாளில் அதே விதமான தண்டையை பெற அதே சிறைக்கு வந்தார். ஆரியமாயே என்னும் ஏட்டுக்கு ஏடு தீட்டியதற்காக எனக்கு சிறை, பொன்மொழிகள் தீட்டியதற்காக பெரியாருக்கு சிறை. திருச்சி கோட்டாருக்கு கோர்ட்டரில் திருச்சி கோர்ட்டில் இப்படி ஒரு காட்சியை காண வேண்டும் என்று ஆசை போலும். இரண்டும் தனித்தனி வழக்குகள், தனித்தனியான விசாரணைகள். எனினும் தீர்ப்பு மட்டும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அளிக்கப்பட்டது. பிரிந்து நெடுந்தூரம் வந்துவிட்ட என்னை அன்று அந்த கோர்ட்டில் பெரியாருக்கு பக்கத்தில் நிற்கச் செய்து வேடிக்கை பார்த்தது வழக்கு மன்றம். போலீஸ் அதிகாரிகள் அதை தொடர்ந்து ஒரே வேனில் ஏற்றிச் சென்றார்கள். அதை தொடர்ந்து திருச்சி மத்திய சிறையில் இருந்த அதிகாரி பெரியார் கொண்டு வந்திருந்த சாமான்களை கணக்கு பார்த்து சரியாக இருக்கிறதா என்றும் கூறு பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தார். என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத சம்பவம். எனக்கு உள்ளூர் பயம். கேள்விக்கணையுடன் நிறுத்தி கொள்ளாமல் அன்பு கணையும் ஏவினால், பெரியார் ஏவினால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்றெல்லாம் அச்சப்பட்டேன். பக்கத்து அறை பகலெல்லாம் திறந்துதான் இருக்கும். பலர் வருவார்கள். இங்கு சிறிது நேரம், அங்கு சிறிது நேரம். இன்னும் சிலர் கூர்ந்து கவனித்தபடி இருப்பார்கள். நாங்கள் இருவரும் பேசிக்கொள்கிறோமா என்று அவர் அறைக்கு உள்ளே இருந்தபடி நான் வெளியே மரத்தடியில், அவர் வெளியே முயற்சிக்கிறார் என்று தெரிந்ததும் நான் அறைக்கு உள்ளே சென்று விடுவேன். இப்படி 10 நாட்கள். நாளைய தினம் எங்களை விடுவிக்கிறார்கள். முன்தினம் நடுப்பகலுக்கு மேல் ஒரு ருசிகரமான சம்பவம் நடைபெற்றது. பெரியாருக்கு வேலைகள் செய்து வந்த கைதி என் அறைக்குள் நுழைந்து ஐயா தர சொன்னார் என்று சொல்லி என்னிடம் 6 பிஸ்கட்டுகளை கொடுத்தார். கையில் வாங்கியதும் என் நினைவு பல ஆண்டுகள் அவருடன் இருந்தபோது கண்ட காட்சிகள் மீது சென்றது. மறுநாள் திடீரென்று விடுதலை கிடைத்தது. அந்த வேடிக்கையும் கேள் தம்பி, எங்களை விடுதலை செய்யப் போகிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு தெரிவதற்கு முன்பே வெளியே தெரிந்து விடுகிறது. எனவே எங்களை அழைத்துச் செல்ல நண்பர்கள் வெளியே ஏற்பாடுகள் செய்ய தொடங்கிவிட்டார்கள். திமுக கழகத்தார் ஏற்பாடுகளில் மும்முரமாக ஈடுபட்டு நேரத்தை மறந்துவிட்டனர். எனவே சிறை கதவு திறக்கப்பட்டதும் எங்களை வெளியே அனுப்பியதும் வாசற்படி அருகே பெரியாரை அழைத்துச் செல்ல வந்த மோட்டார் கார் தான் இருந்தது. அதற்கு என்னையும் அழைத்து சென்றார்கள். இது போதாதென்று புகைப்பட கலைஞர் ஒருவர் ஓடி வந்து இருவரும் நெருக்கமாக நில்லுங்கள் என்று புகைப்படம் வேறு எடுத்துவிட்டார். அது வெளியில் வரவில்லை என்பது வேறு கதை. வழியில் பெரியார் இறங்கிக் கொண்டார். அதே மோட்டார் காரில் நான் வேறொரு இடத்தில் இறங்கினேன். 100 வார்த்தைகளால் சொல்ல வேண்டியதை 6 பிஸ்கட்டுகளில் உணர்த்தியிருந்தார் பெரியார். வேனில் அழைத்து சென்று அண்ணாவை இறக்கும் வரை செய்திருக்கிறது. செயற்கரிய செய்த பெரியாரை தனக்கே உரிய சொற்களால் வரலாற்று பதிவாக்கியிருக்கிறார் அண்ணா. அதற்கு பிறகு இரு இயக்கத்திற்குமான முரண்பாடுகளும் மோதல்களும் தொடர்ந்தது. 1957, 1962, 1967 தேர்தல்களில் அவை வேகமாகவும் வீரியமாகவும் இருந்தது.
மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா.
நம் வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்தும் சில சொற்களுக்கான அர்த்தங்களை பார்க்கலாமா? அந்தி. அந்தி என்பது மாலை நேரத்திற்கும் இரவுக்கும் இடையில் உள்ள ஒரு பொழுதுதான் அந்தி பொழுது. சந்தி என்பது இரவு நேரத்திற்கும் காலை நேரத்திற்கும் இடையில் உள்ள விடியல் பொழுது. அக்குவேர் ஆணிவேர். அக்குவேர் என்பது செடியின் கீழ் உள்ள மெல்லிய வேர். ஆணிவேர் என்பது செடியின் கீழ் ஆழமாக செல்லும் வேர்தான் ஆணிவேர். அரை குறை. அரை என்பது ஒரு பொருளின் சரிபாதி அளவில் உள்ளது. குறை என்பது அந்த சரிபாதி அளவில் குறைவாக உள்ளதுதான் அரை குறை. அக்கம் பக்கம். அக்கம் தன் வீடும் தான் இருக்கும் இடமும். பக்கம் என்பது பக்கத்தில் உள்ள வீடும் பக்கத்தில் உள்ள இடமும். அலுப்பு சலிப்பு. அலுப்பு என்பது உடலில் உண்டாகும் வலி. சலிப்பு என்பது உள்ளத்தில் ஏற்படும் சோர்வு. ஆட்டம் பாட்டம். ஆட்டம் தாளத்திற்கு தகுந்தவாறு ஆடுவது. பாட்டம் ஆட்டத்திற்கு பொருத்தம் இல்லாமல் பாடுவது. இசகு பிசகு. இசகு என்பது தம் இயல்பு தெரிந்து ஏமாற்றுபவர்களிடம் ஏமாறுதல். பிசகு தம்முடைய அறியாமையால் ஏமாறுதல். இடக்கு முடக்கு. இடக்கு என்பது கேலியாக நகைத்து இகழ்ந்து பேசுதல். முடக்கு என்பது கடுமையாக எதிர்த்து தடுத்து பேசுதல். ஏட்டிக்கு போட்டி. ஏட்டி விரும்பும் பொருள் அல்லது செய்வது. போட்டி என்பது விரும்பும் பொருள் செயலுக்கு எதிராக வருவது. ஒட்டு உறவு. ஒட்டு என்பது இரத்த சம்பந்தம் உடையவர்கள். உறவு கொடுக்கல் வகையில் சம்பந்தமான வகையில் நெருக்கமானவர்கள். கடை கன்னி. கடை தனித்தனியாக உள்ள வியாபார நிலையம். கன்னி என்பது தொடர்ச்சியாக அமைந்த கடைகளின் கடை வீதிகள். இது கன்னி என்பது கன்னி பெண் அல்ல, கன்னி தொடர்ச்சியாக அமைந்த கடைகளின் கடை வீதிகள். காரசாரம். காரம் என்பது உறைப்பு சுவை உள்ளது. சாரம் காரம் சார்ந்த சுவை உள்ளது. காடு கரை. காடு என்பது மேட்டு நிலம், அதாவது முல்லை நிலம். கரை என்பது வயல் நிலம், மருதம் நன்சை புன்சை நிலங்கள் கரை என்பது. காவும் கழனியும். கா என்பது சோலை, கழனி என்பது வயல் மருத நிலம். கிண்டலும் கேலியும். கிண்டல் என்பது ஒருவன் மறைந்த செய்தியை அவன் வாயிலிருந்து, அதாவது ஒருவன் மறைத்த செய்தியை அவன் வாயிலிருந்து வாங்குவது. கேலி என்பது எள்ளி நகைப்பது. கூச்சல் குழப்பம். கூச்சல் என்பது துன்பத்தில் சிக்கி வாடுபவரிடம் போடும் சத்தம். குழப்பம் என்பது துன்பத்தின் மத்தியில் உண்டாகும் சத்தத்தை கேட்டு வந்தவர்கள் போடும் சத்தம். சத்திரம் சாவடி. சத்திரம் இலவசமாக சோறு போடும் இடம், அதாவது விடுதி. சாவடி இலவசமாக தங்கும் இடம். தோட்டம் துறவு அல்லது தோப்பு துறவு. அப்படின்னா தோட்டம்னா செடி கொடி கீரை பயிரிடும் இடம். தோப்பு என்பது கூட்டமாக இருக்கும் மரங்கள். துறவு கிணறு. கிணற்றுக்கு பெயர் துறவு. நகை நட்டு. பெரிய அளவு நகை என்பது பெரிய அணிகலன்கள், அட்டியல் ஒட்டியாணம் அது போன்று. நட்டு என்பது சிறிய அணிகலன்கள். நத்தம் புறம்போக்கு. நத்தம் என்பது ஊருக்கு பொதுவான மந்தை. புறம்போக்கு ஆடு மாடு மேய்ப்பதற்கு அரசு ஒதுக்கிய நிலம்.
நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் நம்பிக்கைக்குரிய பகுதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான இன்பமுள்ளவர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு. நியூசிலாந்தில் சுமார் 32 வருட கால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்டு சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில்ல அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்ரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer at Manukau Branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
அடுத்து நீங்கள் கேட்க விருப்பது முத்தமிழ் சங்க அறிவிப்புகள்.
வணக்கம் நண்பர்களே, முத்தமிழ் சங்கம் சார்பாக இன்று மதியம் 11:30 முதல் மாலை 3:30 வரை உடல் நலம் காக்கும் சம்பந்தமாக கருத்தரங்கம் ஒன்று நடைபெற இருக்கிறது. அதை முத்தமிழ் சங்கம் ஒழுங்கு செய்திருக்கிறது. இந்த உடல் நலம் சம்பந்தமான நிகழ்வில் இருதயம் மற்றும் சிறுநீரக நலம் குறித்து ஆக்லந்தின் புகழ்பெற்ற மருத்துவர்கள் தங்கள் கருத்துக்களை வழங்க இருக்கிறார்கள். இருதயம் மற்றும் சிறுநீரகங்கள் பராமரிப்பு மிக அவசியம் என நீங்கள் அறிந்ததே. இன்று மதியம் 11:30 மணி முதல் 3:30 மணி வரை இந்நிகழ்வு எப்சத்தில் உள்ள 19 ரான்ஃபோர்லி சாலையில் அமைந்திருக்கும் புனித ஜார்ஜ் தேவாலயத்தில் அமைந்துள்ள கூடத்தில் நடக்க இருக்கிறது. இடைவேளையின் போது சிற்றுண்டையும் மற்றும் பருகுவதற்கு தேநீரும் வழங்கப்பட இருக்கிறது என்பது தங்களுக்கு அறியத்தருகிறோம். கிரேஸ் மருத்துவம் மற்றும் ஃப்ரெட்ரிக் டாஸ் குழுவினருக்கும் எங்கள் நன்றியை உரித்தாகுகின்றோம். சிறுநீரகம் சம்பந்தமாக இலவச சிகிச்சையும் பராமரிப்புக்கான அறிவுரைகளையும் வழங்கப்பட இருக்கிறார்கள் நம் மருத்துவர்கள். மேலதிகமாக மருத்துவர் சிவநாச்சியப்பன் அவர்கள் இருதய நலம் மற்றும் அதற்கான பராமரிப்பு நாம் பற்றி உரை நிகழ்த்தியிருக்கிறார். மகளிர் நலம் குறித்து மருத்துவர் மீனால் லக்ஷ்மணன் ஒரு சிறப்பான கருத்தரங்கத்தையும் அதற்கான சிகிச்சை முறைகளை பற்றியும் பேச இருக்கிறார். இந்நிகழ்வு ஒரு வித்தியாசமான மற்றும் மிக பயனுள்ள நிகழ்வாக இருக்கும் என உணரப்படுகிறது. இந்த மருத்துவர்கள் பட்டாளத்துடன் இந்த நல முகாமில் இன்று 4 மணி நேரங்களில் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய், பயன்பெற வேண்டுமாய் முத்தமிழ் சங்கத்தின் செயற்குழு தங்களை அனைவரையும் அழைத்து அன்புடன் வேண்டிக் கொள்கிறது. இக்கருத்துக்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்தாலும் நல்லதே. நன்றி, வணக்கம்.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org.nz/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை.
அடுத்த நேயர்களே, ஒரு சீன நாட்டு தத்துவ கதை ஒன்று. ஒரு நாள் அப்பா இரண்டு கிண்ணங்களில் கஞ்சி சமைத்து சாப்பாட்டு மேசையில் மீது வைத்தார். ஒரு கிண்ணத்தில் கஞ்சியின் மேலே ஒரு முட்டை, அடுத்த கிண்ணத்தில் கஞ்சியின் மேலே முட்டை இல்லை. அப்பா சொன்னார், உனக்கு இந்த இரண்டில் எது வேண்டுமோ எடுத்துக்கொள். நான் முட்டை இருந்த கஞ்சி கிண்ணத்தை எடுத்துக்கொண்டேன். என்னுடைய புத்திசாலித்தனமான முடிவுக்கு என்னை நானே பாராட்டி கொண்டேன். அப்பா சாப்பிட ஆரம்பித்த பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம். அவருடைய கிண்ணத்தில் கஞ்சிக்கடியில் இரண்டு முட்டைகள். அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவுக்காக வருத்தப்பட்டேன். அப்பா சிரித்தபடி மென்மையாக சொன்னார், ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், உன் கண்கள் பார்ப்பது உண்மை இல்லாமல் போகலாம். அடுத்த நாளும் இரண்டு பெரிய கிண்ணங்களில் கஞ்சி சமைத்து சாப்பாடு மேசையில் வைத்தார். முதல் நாளைப் போல ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டை இருந்தது, இன்னொன்றில் இல்லை. அப்பா என்னிடம் கேட்டார், உனக்கு எது வேண்டுமோ, இரண்டில் எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் அப்படின்னாரு. இந்த முறை நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தேன். முட்டை வைக்கப்படாத கிண்ணத்தை எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கும் எனக்கு ஒரு ஆச்சரியம். என்னென்னா, கிணத்து அந்த கிணத்துக்குள்ளார அடிவரை துழாவை பார்த்தும் ஒரு முட்டை கூட கிடைக்கல. அன்றைக்கும் அப்பா சிரித்தபடியே சொன்னார், எப்பொழுதும் அனுபவங்களின் அடிப்படையில் எதையும் நம்பக்கூடாது. ஏனென்றால் சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஏமாற்றக்கூடும். இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள் என்றார். மூன்றாவது நாள் மறுபடியும் இரு கிண்ணங்களில் கஞ்சி சமைத்து மேஜையின் மேல் வைத்தார். வழக்கம் போல ஒரு கிண்ணத்தில் முட்டை, மற்றொன்றில் இல்லை. அப்பா கேட்டார், நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். இந்த முறை அவசரப்பட்டு கிண்ணத்தை எடுக்காமல் பொறுமையாக அவரிடம் சொன்னேன், அப்பால் நீங்கள் தான் இந்த குடும்பத்தின் தலைவர். நீங்கள் தான் நம் குடும்பத்துக்காக உழைக்கிறீர்கள். எனவே நீங்கள் முதலில் கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மற்றதை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் முட்டை இருந்த கஞ்சி கிண்ணத்தை எடுத்துக்கிட்டார். நான் முட்டை இல்லாத கஞ்சியை சாப்பிட ஆரம்பித்தேன். இன்னைக்கும் ஆச்சரியம், கிண்ணத்தின் அடியில் இரண்டு முட்டைகள் இருந்தன. அப்பா என்னை எடுத்து என்னை பார்த்து சொன்னால், நினைவில் வைத்துக்கொள், மற்றவர்களுக்கு நீ நல்லது நினைக்கும் போது எல்லாம் உனக்கும் நல்லதே நடக்கும். நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. மறந்துவிடாதீர்கள், முத்தமிழ் சங்கம் நடத்தும் உடல் நல விழிப்புணர்வு முகாம் இன்று காலை 11:30 முதல் மாலை 3:30 வரை 19 ரான்ஃபர்லி ரோட் எப்சமில் அமைந்துள்ள செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் நடைபெற உள்ளது. அப்பொழுது நம்முடைய இதயம் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் குறித்து நம்முடன் உரையாட உள்ளார்கள் மருத்துவர் திரு சிவா நாச்சியப்பன் அவர்களும் மருத்துவர் திருமதி மீனாள் சந்திரகாந்த் அவர்களும் உரையாட உள்ளார்கள். நம்முடைய அடிப்படை உடல்நலம் பற்றிய அடிப்படை பரிசோதனைகளை செய்ய உள்ளார்கள் கிரேஸ் மெடிக்கல்ஸும் மற்றும் ADHP நிறுவனத்தாரும். இதற்கு அனுமதி இலவசம். அனைவரும் கலந்து கொண்டு உடல்நலம் பேணும்படி அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாக குழு. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அம்சங்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். நாட்டின் மிகச்சிறந்த மற்றும் திறமை மிக்க மூளைகள் பள்ளி அறையின் கடைசி பெஞ்சில்தான் இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். பிறரை தோற்கடிப்பது சுலபம், ஆனால் அவரை வெற்றி கொள்வது சிரமமான விஷயம். சவாலுக்கே தெரிவியுங்கள், நீங்கள் வீழ்த்த முடியாத ஒரு சவாலானவர் என்று. உன் வாழ்வினுள் வரும் அனைத்து சங்கடங்களும் உன்னை அழிக்க வரவில்லை, உன் திறமையை மற்றும் உள் மனசக்தியை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை அளித்து செல்கிறது. உன் முதல் வெற்றியின் திருப்தியில் ஓய்வு கொள்ளாதே. உனக்கு கிடைத்த வெற்றி அதிர்ஷ்டத்தினால் மட்டுமே என்று கூற ஒரு கூட்டமே காத்திருக்கிறது என்று சொல்லும் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய வரிகளை குறித்து சொன்ன ஸ்ரீசாமி அவர்கள் வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம்.
பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் விழிகள் கண்டு, மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன்.